உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நாம் மிக முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளே நாம் கடந்து போக போறோம். வேதம் சொல்கிறது, எல்லாவற்றை பார்க்கலாம். தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கார். ஆகவே இது வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போறோம். பிளீஸ் பே யுவர் அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துவோம். மட்டுமல்ல, ஆண்டவருடைய வசனத்தை, வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே நிறுத்துவோம். மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளை நாம் இருதயத்திலே நிலைநிறுத்தி அவைகளை நாம் சிந்திக்கிறவர்களாக இருப்போம். மரியாள் தேவதூதனால் தனக்கு சொல்லப்பட்ட யாவையும் தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று சொல்லப்படுது. தேவதூதன் சொல்லி போய்விட்ட காரியங்கள் தேவதூதன் கடந்து சென்றாலும், தேவதூதனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை விட்டு கடந்து செல்லவில்லை. அவைகளை தன் இருதயத்தில் நிறுத்தி அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று சொல்லி சொல்லப்படுது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நாள்தோறும் நாம் சிந்திக்கிறோம். நாம் அவைகளை சிந்திக்கிறோமோ அவைகளை பேசுகிறோம். இயேசு சொன்னார், இருதயத்தை நிறைவினாலே வாய் பேசும் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு நாளை கொண்டாடுகிறோம். இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறது அல்லது கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்களும் அறியாதவர்களும், ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும், இந்த உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரு திருநாள் கிறிஸ்துமஸ் ஆக காணப்படுகிறது. என கருமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நான் ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்று பலருக்குள்ளே பல கேள்விகள் இருக்கலாம். வாட் இஸ் த மீனிங் ஃபார் த கிறிஸ்துமஸ்? ஏன் கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுகிறோம்? ஆனால் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமா. கிறிஸ்துமஸ் என்றால் வார்த்தை மாம்சமான, the word became flesh. யோவான் 1:14 சொல்கிறது, வார்த்தை மாம்சமானது. The word in the beginning. ஆதியிலே இருந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே இறங்கி வந்தது. கிறிஸ்துமஸ் என்றால் வார்த்தை மாம்சமானது. ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு பெயர் வார்த்தையாகும். வெளிப்படுத்தும் விசேஷத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். ஆகவே ஆதியிலே பல வருடங்களுக்கு முன்பாக, பல நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தேவ வார்த்தையானது இந்த உலகத்திலே மனித உருவெடுத்து, மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு கடந்து வந்தது கிறிஸ்துமஸ் ஆகும். ஏன் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொன்னால், மனிதனை பாவத்தில் இருந்து மீட்டு ரட்சித்து பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். பிலிப்பியர்களே நாம் வாசிக்கிறோம், அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி, ஹி மேக் ஹிம்செல்ஃப் எம்டி, தம்மை தாமே வறுமையாக்கி, இன்னொருவர் அவரை வறுமையாக்கவில்லை, அவர் தாமே தம்மை வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லப்படுது. இறைவன் மனிதனானார் அல்லது தெய்வம் மனிதனானார். எவ்வாறு? அடிமையின் ரூபம் எடுத்து தெய்வம் தன்னுடைய மகிமையை திறந்து, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அல்லது கடந்து வந்தார். காலமெல்லாம் பாவ அடிமைத்தனத்திலே கிடந்து உழண்டு கொண்டிருக்கிற மனிதனுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண, வழியை ஏற்படுத்த, பரலோகம் செல்லும் வழியை ஏற்படுத்த, பரிசுத்தமாக்க, நம்மை தேவனோடு இணைக்க, தேவனோடு சேர்க்க, பாலமாக, வழியாக, உறவாக, மத்தியஸ்தராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இறங்கி வந்தார் அல்லது கடந்து வந்தார். தெய்வம் மனிதனானார். நான் பற்பல இடங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறேன், மனிதனும் தெய்வமாகலாம் என்று சொல்லி. அது அதுல உண்மை இருக்கோ நான் அறியேன். ஆனால் உண்மை என்னவென்றால், மனிதன் தெய்வமாக முடியாது, ஆனால் தெய்வம் மனிதனானார். ஆண்டவர் இறைவன் தேவன் மனிதனானார். தட் இஸ் கிறிஸ்மஸ். வார்த்தை மாம்சமாகி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு கடந்து வந்த நாள் கிறிஸ்துமஸ் ஆகும். இதைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த கிறிஸ்துமஸை நாம் உண்மையாக கொண்டாட வேண்டுமா இருந்தால், நமக்கு முதலாவது பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். The people are celebrating the Christmas all over the world. இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸை ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இல்லாமல் பல மக்கள் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறது நமக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாட வேண்டுமா இருந்தால், உணர்வு பூர்வமாக, உண்மையாக, அல்லது சத்தியத்துக்கு ஏற்றபடி, அல்லது தேவனுக்கு பிரியமானபடி நாம் கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டுமா இருந்தால், முதலாவது மனிதனுக்கு அல்லது மனு குலத்துக்கு பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும். இதை தரத்தான், இதை நமக்கு உண்டாக்கத்தான், இதை நமக்கு இலவசமாக கொடுக்கத்தான் இறைமகன் இயேசு இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து இறங்கி வந்தார். அவை கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? தெய்வம் வார்த்தையாய் இருந்த ஆண்டவர் இறைவன் மனிதனானார், இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், கடந்து வந்தார். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு தந்த நாள் கிறிஸ்துமஸ் ஆகும். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்த நாள் கிறிஸ்துமஸ் ஆகும். தேவனிடத்தில் இருந்தது ஒரே ஒரு குமார். நம்மேல வைத்த அன்பினால், பிரியத்தினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருடனார். ஆகவேதான் 2 கொரிந்தியர்ல நாம் வாசிக்கிறோம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத ஈவு, பகுமதி, கிஃப்ட் ஆஃப் காட், தட் இஸ் கிறிஸ்மஸ். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு இயேசு கிறிஸ்து, இதற்கு பேர்தான் கிறிஸ்துமஸ். தேவன் தன்னிடத்தில் இருந்த மிகவும் பெருமதியான, தேவன் தன்னிடத்தில் இருந்த மிக மிக முக்கியமான தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளின நாள் கிறிஸ்துமஸ் ஆகும். He gave His only begotten Son because of you and me. தன்னுடைய ஒரே புறான குமாரனை உனக்காகவும் எனக்காகவும் தந்தருளின இந்நாள் நன்னாள், அது கிறிஸ்துமஸ் ஆகும். அன்றைக்கு அவர் தன் குமாரனை நமக்கு தந்தராவிட்டால், இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? காலமெல்லாம் பாவத்தில் பிறந்து, பாவத்தில் வளர்ந்து, பாவத்தில் மறித்து, பாதாளம் போய்கொண்டிருந்த மனித குலத்தை மீட்டு ரட்சித்து பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவனுடைய குமாரன் இறைமகன் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், கடந்து வந்தார். தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காய் தந்தரிடனார். கிறிஸ்துமஸ் என்றால் இட் இஸ் எ கிவிங். கிறிஸ்துமஸ் என்றால் அர்த்தம் கொடுத்தலாம். ஹி கேவ் ஹிஸ் சன், தன்னுடைய சொந்த குமாரனை தந்தது கிறிஸ்துமஸ் ஆகும். பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலே இருந்து சாஸ்திரிகள் கடந்து வந்தார். இறைமகன் இயேசு இந்த பூமியிலே அவதரித்த போது அஸ்ட்ரோலஜர்ஸ், வான சாஸ்திரிகள், நட்சத்திரத்தை வானத்திலே கண்டு தேவனுடைய குமாரன் இறைமகன் ஆண்டவர் இயேசுவை காணுவதற்காக பல ஆயிரக்கணக்கான மக்கள் மயில்கள் அவர்கள் ஒட்டகத்திலே கடந்து வந்தார்கள். ஆண்டவர் இயேசுவை சிசுமாக கண்டார்கள், அவரை வணங்கினார்கள், மட்டுமல்ல வாழ்த்தினார்கள், அதோடு கூட அவர்கள் நின்று விடவில்லை. வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள், அவரை தொழுது கொண்டார்கள். ஆங்கிலத்திலே தே வர்ஷிப் ஹிம், அவரை தொழுது கொண்டார்கள். சர்வ சிருஷ்டிகள் சர்வ வல்லமை உள்ளவர் தேவாதி தேவன் மனித அவதாரம் எடுத்து சிசுவின் வடிவிலே அவர் இந்த பூமியிலே கடந்து வந்த போது வான சாஸ்திரிகளாகிய அவர்கள் அவரை கண்டது மாத்திரமல்ல, கண்டுகொள்ள வந்தது மாத்திரமல்ல, அவரை சிசுவாக முன்னணியில் கிடத்தப்பட்டிருந்த அவரை அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை தொழுது கொண்டார்கள், அவரை வணங்கினார்கள். அதோடு கூட அவர்கள் நின்றுவிடவில்லை, வணங்கினதோடு தொழுது கொண்டது கூட நின்றுவிடவில்லை. தங்கிடத்தில் இருந்த மிக வெளியேறப்பட்ட பொருட்களை, உச்சிதமான பொருட்களை தாங்கள் ஆராதித்த ஆண்டவருக்கு அவர்கள் கொடுத்து சென்றார்கள். இந்த அறிவு அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டதோ என்பது எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் எவரை நாம் நேசிக்கிறோமோ அவர்களுக்கு நாம் ஏதாவது கொடுப்போம். Without giving, there is no love. Without giving, there is no love. கொடுக்காமல் நாம் அன்பு கூறவே முடியாது. இந்த தத்துவத்தை, இந்த சத்தியத்தை உணர்ந்திருந்த ஈவன் சாஸ்திரிகள் அஸ்ட்ரோலஜர்ஸ் கூட ஆண்டவர் இயேசுவை பணிந்து தொழுது கொண்டது கூட நின்று விடாமல் இவ்வளவு ஆயிரக்கணக்கான மயில்கள் தாங்கள் கண்டு ஆராதிக்க போற ஆண்டவருக்கென்று தாங்கள் வைத்திருந்த மிக விலையேறப்பட்ட மிக மிகவும் மதிப்புள்ள உச்சிதமான பொருட்களை கச்சிதமாக இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அவரை பணிந்து தொழுது அந்த பொருட்களை அவருக்கு கொடுத்து சென்றிருக்கார்கள். எனக்கு அறிமானவர்களே, அவர்கள் கடந்து வந்த ஆயிரக்கணக்கான மயில்கள் கரடு முரடான பாதை, பல கள்ளர்களும் குள்ளர்களும் காத்திருக்கிற அந்த பயங்கரமான வழியின் வழியாக அவர்கள் அதிக ரிஸ்க் எடுத்து ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு வெளியேறப்பட்ட காணிகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடும் ஆதங்கத்தோடும் விருப்பத்தோடும் விசுவாசத்தோடும் இவ்வளவு தூரம் கடந்து வந்து இறைமகன் இயேசுவை கண்டார்கள், தாழ விழுந்து தொழுது கொண்டார்கள். நாட் ஓன்லி தட், அது மட்டுமல்ல, தங்களிடத்தில் இருந்த வெளியேறப்பட்ட பொருட்களை கொடுத்து மகிழ்ந்தார்கள். என கருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? இட் இஸ் எ கிவிங், இட் இஸ் எ கிவிங் டே. தேவாதி தேவன் தன் சொந்த குமாரனை மனுஷனுக்கு உலகத்துக்கு ஏன் உனக்கும் எனக்கும் கொடுத்த நாள், அந்த ஒப்பற்ற நாள் கிறிஸ்துமஸ் ஆகும். அதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டு. ஆகவேதான் பாருங்கள், இந்த அறிவை எப்படி இருக்குதோ இல்லையோ தெரியாத, தேர் ஆர் சோ மெனி பீப்புள் இன் தோஸ் டேஸ், இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் ஜனங்கள் ஏதாவது கொடுக்கிறார்கள். தே ஆர் கிவிங், தே ஆர் ட்ரைங் டு கிவ் சம்திங் டு சம்படி பிகாஸ் இட் இஸ் கிறிஸ்துமஸ். உலகம் முழுவதும் ஆங்காங்கே ஜனங்கள் போகிறார்கள், விரைந்து போகிறார்கள், வருகிறார்கள். இதற்காக they are visiting somebody and giving somebody because it is Christmas day. So without giving, there is no any Christmas. Christmas means it's a giving. தேவாதி தேவன், தேவாதி தேவன் தன் சொந்த குமாரனை தந்த நாள் கிறிஸ்துமஸ் ஆகும். அவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், இது ஒரு கிவிங் டே. நாம் தேவன் எப்படியோ அவருக்குள்ள இருக்கிற அந்த குணாதிசயங்கள், அவருக்குள்ள இருக்கிற இந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள வரவணும். பாருங்க, நமக்குள்ள இருக்க ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அவனோடு கொடுக்கிறவனாக இருப்பான். இப்ப He will become a giver. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை தந்த நாள் கிறிஸ்துமஸ் ஆகும். அது மட்டுமல்ல, கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? லூக்கா 2:14 இப்படியாய் சொல்றது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. Glory to God in the highest. எப்படி ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது த பைபிள் சேஸ், வேதம் சொல்லுகிறது, பரம சேனையின் திறன், தேர்ஸ் நோ லிமிட், எண்ணுக்கணக்கற்ற ஏராளம் தேவ தூதர்கள் தே கேம் டவுன், இறங்கி வந்திருக்க, பரலோகத்தில் இருந்து விண்ணை விட்டு மண்ணுக்கு கடந்து இறங்கி வந்திருக்கார்கள். எதற்காக வந்தார்கள்? பரலோகத்தில் இருந்து பரம சேனையின் திரள் இந்த பூமிக்கு கடந்து வரும்போது தேர் வாஸ் எ பர்பஸ், அவர்கள் வரும்போது ஒரு நோக்கத்தோடு வந்தார்கள். பரத்தில் இருந்து பரம சேனையின் திரள் இந்த பூமிக்கு இறங்கி வரும்போது ஒரு நோக்கத்தோடு இறங்கி வந்தார்கள். அது என்ன நோக்கம் என்றால், தேவகுமாரன் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார், அது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று சொல்லி அவரை பாடுவதற்கு, இந்த வார்த்தைகளை இந்த பூமியில சொல்லி பாடுவதற்கு அவர்கள் மேலிருந்து கீழே இறங்கி, they had a big and tremendous praise and worship. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. Glory to God in the highest. கிறிஸ்துமஸ் என்றால் என்னங்க? உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை. என்ன விதத்திலே அது மகிமை? தேவனுடைய குமாரன் மனித அவதாரத்தில் பூமிக்கு வந்தபோது, அவர் பூமியில வந்தபோது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையாம். இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தது, இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்தது உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை என்று சொல்லி பரமசேனையின் திரள் பாடி துதித்து கொண்டாடியிருக்கிறார்கள். பார், கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. கிறிஸ்துவின் பிறப்பு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. மகிமை ஏனென்றால், யாரை நான் அனுப்புவேன், யாரினுடைய காரியமாக போவான் என்று தேவன் பிதா கேட்டபோ, இதோ என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று சொல்லி பிதாவின் சித்தத்தை சுமந்து கொண்டு தேவனுடைய குமாரன், பிதாவுடைய ஒரே குமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்தபோது பரமசேயனின் திரள் இறங்கி வந்து பாடினது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று சொல். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பூமியிலே சமாதானம், பீஸ் ஆன் எர்த். பரலோகத்தில் மகிமை, பூமியில சமாதானம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது பரம சேனையின் திரள் வந்து சொல்லி பாடினது பூமியிலே சமாதானம். சோ பூமியிலே சமாதானம் என்று சொல்லி பரம சேனையின் திரள் பாடினது. ஆனால் ஒரு கேள்வி, இன்று வரைக்கும் இந்த பூமியிலே சமாதானம் இல்லை. There's no peace in this world. பூமியிலே சமாதானம் என்று சொல்லி பரம சேனையின் திரள் பாடினது, ஆனால் பூமியில இன்னும் சமாதானம் இல்லையே. காரணம் என்ன தெரியுமா? சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் பிரபு என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் அறியாமல் இருக்கிறபடியால், அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடியால் இன்றைக்கும் இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை. என்னை கேளுங்க, இந்த ஒரு தனி ஒரு மனிதனுக்கு அவருடைய உள்ளத்தில், அவருடைய இதயத்தில் அவன் விரும்புகிற மெய்யான சமாதானம் வர வேண்டுமா இருந்தார், சமாதானத்தின் காரணமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒரு மனிதனுக்கு அவருடைய இதயம் தேடுகிற விரும்புகிற மெய்யான சமாதானத்தை கண்டுகொள்ளவே முடியாது. ஏனென்றால் ஏசாயா 53 அதிகாரம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. He paid the price on the cross because our peace. நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு ஏற்கனவே சிலுவையிலே அந்த கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். Do you believe it? If you believe it, He will give you the peace, the eternal peace in your heart. இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் துர்ச்செய்திகள், பத்திரிகைகளை படித்தால் துர்ச்செய்திகள், டெலிவிஷனை திறந்தால் துர்ச்செய்திகள், அங்கு பிரச்சனை, இங்கு பிரச்சனை, அங்க பூகங்கம், இங்க உள்நாட்டு பிரச்சனை, அங்க சண்டை, இங்க துப்பாக்கி சூடு, அங்க பூகம், பல பல பற்பல பொருளாதார நெருக்கடி எங்கு பார்த்தாலும் எங்கும் துர்ச்செய்தி பரவிக்கொண்டிருக்குது. நாட்டுக்கு நாடு பயங்கு, எங்கும் மனுஷனுக்கு நிம்மதியற்ற ஒரு நிலைமை, தனிமனித உள்ளத்தில் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை. சமூகங்களும் சமூகங்கள் சமுதாயங்கள் இன்றைக்கு சமாதானத்துக்காக இயங்குகிறது, பல பல உடன்படிக்கைகளை செய்கிறார்கள், நாட்டுக்கு நாடு கூடுகிறார்கள், பற்பல பேர்களை வைக்கிறார்கள், பல பல உடன்படிக்கைகள் செய்கிறார்கள். ஆனாலும் மனிதன் தேடுகிற மனுஷனுக்கு தேவையான அந்த மெய்யான சமாதானத்தை இன்றைக்கு மனுஷன் கண்டுகொள்ள முடியாமல் அறிந்து கொள்ள முடியாமல் தவிப்பதன் ரகசியம்தான் என்ன? காரணம் ஒன்றுமில்லை, சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் ஆண்டவர், சமாதானத்தின் காரணர், சமாதானத்தின் தேவன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் அறிந்து அவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் வரைக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யான சமாதானத்தை அவன் கண்டுகொள்ளவே முடியாது. இஃப் யூ ஹேவ் மணி, யூ கேன் பை எனி திங் இன் திஸ் வேர்ல்ட். நீ பணம் வைத்திருந்தால் இந்த உலக சந்தையிலே போய் எதையும் வாங்கலாம். ஆனால் ஒரு கேள்வி, மெய்யான சமாதானத்தை நீ எந்த மார்க்கெட்ல போய் வாங்க போற? எவ்வளவு பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள போற? யார் இதை உனக்கு தர முடியும்? எந்த இதயம் சொல்லும் எனக்கு சமாதானம் தேவையில்லை? எந்த மனிதன் கூறுவான் எனக்கு சமாதானம் வேண்டாம் சொல்லி? எல்லோருக்கும் தேவையானதும் எல்லோருக்கும் முக்கியமானதுமான ஒன்று சமாதானம். இயேசு இந்த உலகத்தில் பிறந்த போது பரம சேனையின் திரள் கொண்டு வந்த செய்தி என்ன? அவர்கள் பாடின பாடல் என்ன? அவர்களுடைய ஆராதனை என்ன? மனுஷர்களுக்கு பூமியிலே சமாதானம். ஆனாலும் இன்று வரைக்கும் சமாதானம் இல்லை. ஏனென்றால் பரலோகம் அனுப்பின சமாதானத்தை மனுஷன் ரிஜெக்ட் பண்றபடியால், அதை ஏற்றுக்கொள்ளாதபடியால், அதற்கு அவர்கள் ஒப்புக் கொடுக்காதபடியால் இன்று வரைக்கும் மனுஷன் சமாதானம் இல்லாமல் அவன் உழன்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் எதையெல்லாம் செய்கிறான், எங்கெல்லாமோ போகிறான், எப்படியெல்லாமோ வாழ்ந்து பார்க்கிறான், எப்படியாவது நான் சமாதானமாக இருக்கணும், எப்படியாவது நான் நிம்மதியாக இருக்கணும் என்று எதையெல்லாமோ செய்கிறான், எப்படியெல்லாமோ வாழ்ந்து பார்க்கிறான், யார் யாரிடமெல்லாமோ போகிறான். ஆனாலும் அவனுடைய உள்ளம் தேடுகிற, அவருடைய இதயம் தேடுகிற மெய்யான சமாதானத்தை அவன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க, சமாதான காரணர், சமாதானத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மனுஷனுடைய உள்ளத்துக்கு இந்த மெய்யான சமாதானத்தை அருள முடியும் என்று சத்தியத்தின்படி கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்றேன். பார், ஒரு மனுஷனுக்கு பட்டம் படிப்பு பணம் பொருள் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சமாதானம் இல்லாவிட்டால் வாழ்க்கை நரகமாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, தனி மனித வாழ்க்கையில் சந்தோஷம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை சண்டை. ஏன் 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 இப்படி இல்லாம முயன்று பார்க்க? சிஸ்டர் பிரதர், ஒரு நச்சை, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நம்முடைய இதயத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு அருள்வதற்கு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதற்கு பேதாரங்க கிறிஸ்துமஸ். திஸ் இஸ் கிறிஸ்துமஸ். பூமியிலே சமாதானம். அடுத்த வார்த்தை அவர்கள் சொன்னார்கள், மனுஷர் மேல் பிரியம். தேவன் மனுஷர் மேல் பிரியம் வைத்தார், ஆனால் மனுஷனும் தேவனை அறியாமல் கொள்ள. தேவன் மனுஷன் மேல் பிரியம் வைத்தார், ஆனா மனுஷனோ தேவனை அறியாமல் தன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சத்தியத்தை கேட்டாலும் ஆண்டவரை அறிந்தாலும் அவருக்கு இடம் கொடுக்காமல், சத்திய வசனங்களுக்கு இடம் கொடுக்காமல், தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சொல்ல போனால் தேவன் மனுஷனை நேசித்தாலும் மனுஷன் தேவனை வெறுக்கிறவனாக காணப்படும். ஆவிதம் மனம் போல வாழுகிறார், இஷ்டம் போல வாழுகிறார். எனக்கு அறிமானவர்களே, கிறிஸ்துமஸ் மீன் வார்த்தை மாம்சமானது. கிறிஸ்துமஸ் மீன் தேவன் தன்னுடைய ஒரே பேறான குமாரனை தந்திருந்தது. கிறிஸ்துமஸ் மீன் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர்கள் மேல் பிரியம். எனக்கு அறிமானவர்களே, இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரை குறித்து நாம் பார்க்கும்போது அல்லது இவரை நான் கவனித்து பார்க்கும்போது, இவர் ஒரு நிகரற்றவராக காணப்படுகிறார். அதாவது தன்னிகரற்றவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகரற்றவர், இவர் தன்னிகர் அற்றவர் என்பதற்கு ஐந்து காரியங்களை நான் அடுக்க விரும்புகிறேன். மற்ற எவரிடத்திலும் காண முடியாத ஐந்து முக்கியமான காரணங்கள் ஆண்டவர் இயேசுடத்தில் காணப்படுவதால் இவர் நிகரற்றவர் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகரற்றவர், எவரையும் இவருக்கு சமமாக்க முடியல். நானும் தேடி பார்த்தேன், இன்று வரைக்கும் தேடி பார்க்கிறேன், எவரையும் இவருக்கு சமமாக்க முடியலை. ஏனென்றால் இவர் தன்னிகரற்றவர், நிகரற்றவராக காணப்படுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகரற்றவர் என்பதற்கு ஐந்து முக்கியமான காரியங்களை நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து நிகரற்றவர் என்பதற்கு முதலாவது காரணம், ஆண்டவர் இயேசு ஒரு கன்னிகைக்கு மகனாக பிறந்தார். ஆண்டவர் இயேசு ஒரு கன்னிகைக்கு மகனாக பிறந்தார். ஆகவே இவர் தன்னிகர் அற்றவர் என்பதை நான் அறிந்து சொல்ல முடியும். எங்கேயாவது இன்றைக்கு இந்த உலகம் தொடங்கி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஆனால் இங்கு வேதம் சொல்றது, கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பார், அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார், உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார், அவருடைய கட்டத்துக்கு முடிவராது, அவர் என்றென்றைக்கும் இஸ்ரவேலை அரசாளுவார் என்றெல்லாம் சொல்லப்படும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் ஒரு கன்னிகைக்கு மகனாக பிறந்தார். கிட்டத்தட்ட இயேசு பிறக்கத்துக்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி நுட்பமாக சொன்னார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். கிட்டத்தட்ட இயேசு பிறக்கத்துக்கு முன்பதாக 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று தீர்க்கம் சொல்லப்படுது தேவதூதனார், தேவனுடைய தீர்க்கதரிசியினார். அதே போல ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே ஒரு கன்னிகைக்கு மகனாக பிறந்தார். ஆகவே இயேசு நிகரற்றவர் என்று சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகைக்கு மகனாக பிறந்தார், ஆகவே இந்த உலகத்திலே அவர் நிகரற்றவர் என்று சொல்லுகிறேன். நம்பர் 2, இயேசு நிகரற்றவர் என்பது, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் பிறந்தார். மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். ஆகவே இயேசு சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். எனக்கு அருமானவர்களே, இந்த உலகத்திலே இதுவரை வாழ்ந்த எந்த மகான்களும் மகத்துமாக்களும் என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று ஒருவரும் இதுவரை சொல்ல துணியவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். யார் உங்களால் சொல்ல முடியும் என்னிடத்தில் பாவம் உண்டென்று? எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்தில் இருந்தபோது உன்னையும் என்னை போல 33.5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 15 மில்லியன் நிமிடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த இயேசு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவை கால்நடையாக சுற்றிருந்து தேவர் ராஜ்யத்தின் நற்செய்தியை இந்த உலகத்துக்கு அறிவித்தவர். ஒரே ஒரு தடவை கழுதையின் மேல் அவர் ஏறி பவனி போனார். 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தும், பாவ உலகத்திலே வாழ்ந்தும், 33.5 ஆண்டுகள் பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரே ஒரு நபர் இந்த உலகத்தில் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். பாவமில்லாமல் பிறந்தார், பாவமில்லாமல் வாழ்ந்தார், பாவம் இல்லாமல் மறித்தார். இறைவன் என்றால் அவர் பாவமற்றவராக இருக்கவள், தெய்வம் என்றால் பாவம் இல்லாதவராக இருக்கவள். பாவமற்றவர் இறைவன் பாவமுள்ள மனுஷனை விடுதலையாக்க முடியும். பாவியாகிய என்னை விடுதலையாக்க வேண்டுமா இருந்தால், பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை பாவத்தில் இருந்து விடுதலாக்க வேண்டும். தெய்வம் பாவம் அற்றவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பாவம் அற்றவராக 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆகவே சொன்னார், பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு. ஆகவேதான் அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மன்னிக்கிறார். அவர் தருகிற மன்னிப்பு நம்முடைய உள்ளத்துக்கு அந்த மெய்யான சமாதானத்தை கொண்டு வருது. பாருங்க, இதை அனுபவித்தவர்களுக்கு புரியும். பாருங்க, இயேசு இந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். ஆகவே அவர் தன்னிகர் அற்றவர் என்று சொல்லுகிறார். பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே இவர் இறைவன், பாவமற்ற தெய்வம். 33 ஆண்டுகள் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து நிகரற்றவர் என்று சொல்லுகிறார். இந்த இயேசுதான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். பாவம் இல்லாத தெய்வம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். நம்பர் 3வது, இயேசு நிகரற்றவர் என்பதற்கு ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்க வல்லவராக இருக்கிறார். என கவனிங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலும் இயற்கையாகவே தேவனை தேடுகிற ஒரு உணர்வு இருக்கு. ஒரு தாகம் அவருடைய ஆத்மாவில் இருக்கு. ஆண்டவர் அப்படித்தான் படைத்தார் மனுஷன். ஆனா அதை நாம் அதை உடைக்க முடியும், அதை நாம் தடுக்க முடியும், அல்லது அந்த தாகத்தை நாம் நிறுத்த முடியும், அல்லது நாம் மூட முடியும். ஆண்டவர் இயேசு மறக்க முடியாத ஒரு வார்த்தையை சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவர் தாகமா இருந்தார், இனத்தில் வந்து பானம் பண்ணக்கூடாது. இயேசு ஒருவர் தான் சொன்னார். ஒருவன் தாகமா இருந்தால், ஒரு மனுஷனுக்கு தேவனை தேடுகிற உண்மையான தாகம் இருக்குதா, கம் டு மீ. இயேசு அறைகூவல் விடுத்தார், ஆத்மாவுடைய தேவனை தேடுற தாகம் இருக்கிறதா, என்னிடத்திலே வா, நான் ஆத்ம தாகத்தை தீர்ப்பேன். என கருமானவர்களே, ஒரு மனுஷனுடைய ஆத்மாவில் இருக்கிற தாகத்தை, அந்த ஆத்ம தாகத்தை தீர்க்க வல்ல ஒரே ஒருவர் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான். ஆகவே நான் சொல்லுவேன், இவர் நிகரற்றவர். இறைவன் என்றால், தெய்வம் என்றால், ஆண்டவர் என்றால், மனிதனுடைய ஆத்மாவில் இருக்கிற அந்த ஆத்ம தாகத்தை தீர்க்கிறவராக இருக்க வேண்டுபார். அதை நான் சொல்றேன், என கவனிங்க. இந்த ஆண்டவர் இயேசுவை குறித்து தான் இன்றைக்கு உலகத்திலே இயற்றப்பட்டிருக்கிற பாடல்களுக்கு அளவே இல்லை. இன்றைக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் மிக மிக அதிகமான பாடல்கள் வெளியாகி இருக்கிறது, வெளி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இந்த உலகத்திலே மிக மிக அதிகமான புத்தகங்கள் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது, வெளியிடப்பட்டு கொண்டும் இருக்கிறது. மட்டுமல்ல, என்ன கருமானவர்களே, பெத்லகேம் என்கின்ற ஒரு சிற்றூரில் பிறந்து ஒரு தச்சனுக்கு மகனாக வளர்ந்து இன்றைக்கு இந்த அகிலம் முழுவதும் உள்ள மில்லியன் ஆஃப் பில்லியன் உள்ளங்களை கொள்ளை கொண்ட கவர்ந்த ஒரே ஒருவர் என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஒரு மனுஷனுடைய ஆத்மாவில் இருக்கிற தாகத்தை தீர்க்க வல்ல ஒரே ஒருவர் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் ஒருவன் தாகமா இருந்தால் என்னத்தில் வரக்கெடுவன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எனக்கு அருமானவர்களே, இறைவன் என்றால், தெய்வம் என்றால், ஒரு மனுஷனுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கிறவராக இருக்க வேண்டும். இயேசு ஒரு மனுஷனுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்க வல்லவர். ஆகவே இவர் நிகர் அற்றவர் என்று சொல்லுகிறேன். நம்பர் 4, ஆத்ம தாகத்தை தீர்க்கிறவர் மட்டுமல்ல, இவர் நிகரற்றவர் என்றால் இவர் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கவர். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த போது அநேக அற்புதங்களை செய்தார். அவர் செய்த அற்புதங்களிலே ஞானம் இருந்தது, அவர் செய்த அற்புதங்களிலே வல்லமை இருந்தது, அவர் செய்த அற்புதத்திலே ஒரு நோக்கம் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு வல்லமை உண்டு, எனக்கு அற்புதங்களை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு வல்லமை உள்ளேன்னு சொல்லி ஏதோ ஒரு மெஜிக் போல ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்யவில்லை. நோ 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 நோ. இன்றைக்கு தான் எத்தனையோ மெஜிக் ஷோ பல பல வண்ணங்களில் பல பல கோணங்களிலே நாம் பார்க்கிறோம் பாருங்க. ஆனா ஆண்டவர் இயேசு எனக்கு வல்லமை உண்டு என்பதை என்று ஜனங்களுக்கு ஒரு ஷோ காட்டுவதற்காக இயேசு எங்கும் அற்புதங்களை செய்ததாக நாம் வேதத்தில் பார்க்கவே முடியவில்லை. ஆனா இயேசு அற்புதங்களை செய்வதில் ஒரு நோக்கம் இருந்தது பாருங்க, தேவ திட்டம் இருந்தது. மட்டுமல்ல, அவர் மன துருகி அற்புதங்களை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கருமானவர்களே, he moved with compassion. Our God is a God of compassion. நம்முடைய ஆண்டவர் இயேசு மன துருகி அற்புதங்களை செய்தார். எங்கெல்லாம் மனதுருகினாரோ அங்கெல்லாம் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என கரிமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே, மாம்சத்திலே வாழ்ந்த நாட்களிலே அநேகம் அற்புதங்களை செய்தார். ஒரு தடவை அவர் சீஷர்களோடு அவர் கடலிலே அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென கடும் காற்று, புயல் காற்று அடித்து கடல் கொந்தளித்து படகு அமிழ்ந்து அதில் பிரயாணம் பண்ணுற எல்லாரும் மடிந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்தபோது ஆண்டவர் இயேசு எழுந்து இயற்கையை பார்த்து பேசினார். இட் வாஸ் டெமண்டஸ். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் டோட்டலி. என்ன கருமானவர்களே, கடல் இறைகிறது, கொந்தளிக்கிறது, கடும் காற்று அடிக்கிறது. இயேசு எழுந்து கடலையும் காற்றையும் பார்த்து இறையாதே, அமைதலாகிரு என்று கட்டளையிட்டார்னு சொல்லும். இயற்கையை பார்த்து கட்டையிடத்தக்க ஒரே ஒருவர், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இறைகிற கடலையும் கொந்தளிக்கிற கடலையும் காற்றையும் பார்த்து இறையாதே அமைதலார் என்று சொன்னாரு. காற்றுக்கும் கடலுக்கும் காதிருந்ததோ தெரியல. வேதம் சொல்றது, அவர் சொன்ன உடனே அமைதல் உண்டாங்க. இயற்கைகளை கட்டுப்படுத்தும் இறைமகன் இயேசு இன்றைக்கும் வாழுகிறார் என்கிறது இதற்கு பேர் தான் கிறிஸ்துமஸ் பாருங்க. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தி அற்புதத்தை செய்தார் அப்போஸ்தலர்களை காப்பாற்றுவதற்காக. என்ன கரிமானவர்களே, இயற்கைகளிலும் இயற்கை மேலும் இயற்கைகளின் மேலும் அதிகாரம் உள்ளவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே இவர் நிகரற்றவர் என்பதை சொல்லுகிறேன். அவர்தான் இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இவர் நிகரற்றவர், மனதுருகி அற்புதங்களை செய்தார். குஷ்டநோய்கள் தொழுநோயாளிகளை பார்த்தபோது அவர் மனதுருகி அற்புத குருடர்கள் பிறவி குருடர்களை பார்த்த போதெல்லாம் அவர் மனதுருகி. ஒரு தடவை ஒரு பெண், ஒரு கைம்பெண் தன் ஒரே பிறான மகனை, நாயின் ஸ்திரி தன் ஒரே பிறான மகனை இழந்து போன போது ஆண்டவர் அவளை பார்த்து அவர் அழுகிறதை பார்த்து அவர் மனதுருகினார் என்று அடுத்த கடன் சொல்லப்படுகிறது. மறித்து போன அந்த மகனை மறித்து போனவர்களையும் உயிரோடு எழுப்பினார். மட்டுமல்ல, இயற்கைகளை கட்டுப்படுத்தினார், அற்புதங்களை செய்தார். ஆகவே இயேசு நிகரற்ற என்று சொல்லுகிறேன். என கருமானவர்களே, அன்று அற்புதங்களை செய்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு நிகரத்தோ, ஆண்டவர் இயேசு கன்னிகைக்கு மகனாக பிறந்தார், பாவமற்றவராக வாழ்ந்தார், ஆத்தும தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார், அற்புதங்களை செய்வரவராக இருக்கிறார். ஐந்தாவதாக, இந்த இயேசு நிகரற்றவர் என்று சொல்கிறேன். காரணம் என்னவென்றால், இவர் மரணத்தின் மேலும் வெற்றியுள்ளவராக காணப்படுகிறார். இஃப் யூ கோ டு த புக் ஆஃப் ரெகுலேஷன், வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ளே போய் நாம் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று யார், வேறு யாருங்க சொன்னது? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அவதாரம் எடுத்ததாக எல்லாம் நான் கேள்விப்படுகிறேன். எத்தனையோ கதைகள், காவியங்கள், இதிகாசங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் சொன்னார், மரித்தேன். ஏன்னா உனக்காக, எனக்காக, உன் பாவத்துக்காக, என் பாவத்துக்காக அவர் மரித்தாரு. ஆனால் அவர் இறைவனாக இருந்தபடியால், அவர் நிகரற்றவராக இருந்தபடியால், சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆகவே சொன்னார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்தின் மேலே வெற்றி உள்ளவர் ஒரே ஒருவர், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்து. அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். மட்டுமல்ல, அவர் மரிப்பதற்கு முதல் சொன்னார், நான் மரிப்பேன், ஆனாலும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். சொன்னபடி நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் இயேசு பாடுபட்டு மரித்தார். மூன்றாம் நாள் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். ஆகவே மரணத்தின் மேலே இவர் வெற்றி உள்ளவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன், என கரிமானவர்களே, இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழ்வான். என்னை நம்புகிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழுவான், என்றென்றைக்கும் வாழுவான் என்று சொன்ன ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இவர் நிகரற்றவர். என்ன கரிமானவளே, இயேசு கிறிஸ்து தான் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தது மட்டுமல்ல, அவரை விசுவாசித்து அவருடைய சத்தியத்தின்படி வாழுகிற ஒவ்வொருவரும் மரித்தாலும் அவர்களையும் மரணத்திலிருந்து எழுப்பி என்றென்றைக்கும் வாழ வைக்க வல்லமுள்ள ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இவர் நிகரற்றவர் என்று சொல்லுகிறார். மனிதன் சாகிறதுக்காக ஆண்டவர் படைக்கல, ஆனால் மனிதன் சாவை தேடிக்கொண்டார். மனிதன் தான் செய்த பாவத்தினாலே சாகிறார். ஆனால் மரிக்கிற மனுஷன் என்றென்றைக்கும் நரகத்திலே கிடந்து உழலக்கூடாது, அதை நித்திய நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது என்பதற்காக உன்னையும் என்னையும் அந்த இடத்துக்கு போகாம தடுத்து ஆட்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பரலோகத்திற்கு நம்மை கூட்டி சேர்ப்பதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இதற்கு பேர் தான் கிறிஸ்துமஸ். எனக்கு அருமானவர்களே, இன்றைக்கு உலகம் கிறிஸ்துமஸை கொண்டாடுறது உண்மை, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ எப்படி கொண்டாடுகிறாய்? தட் இஸ் த க்வெஸ்சன். எல்லாரும் கொண்டாடுகிறார்கள், நானும் கொண்டாடுறேன். கொண்டாடுறது நல்லது, கொண்டாட்டம் நமக்கு தேவை. ஆனால் நாம் கொண்டாடுகிற கொண்டாட்டம் எப்படிப்பட்ட, இன்றைக்கு இயேசுவுக்கும் உனக்கும் சம்பந்தம் என்ன? ஆண்டவர் இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தம் என்ன? இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தார், பெத்லேமில் பிறந்தார், பாடுபட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், மரித்தார், சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். சத்தியம், இதை குறித்து உன்ன நிலைமை என்ன? உனக்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்தார். இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் மனித அவதாரம் எடுத்து பெத்லேமில் பிறந்தார். நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் செய்த பாவங்களுக்காக, அநியாயங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் பாடுபட்டு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். பாவம் செய்தது நாம், தண்டனை அனுபவித்தது இயேசு. உன்னுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை, உன்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய அக்கிரமங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். சிலுவையிலே அவர் பாடுபட்டு மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். என கருமானவரே, இந்த நிகழ்த்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த ஆண்டவர் உன்னை சிருஷ்டித்தவர், உனக்கு உரு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவாதி தேவன், உன் ஜீவ சுவாசத்தை தன் கரத்தில் வைத்திருக்கிற தேவன், உனக்கு வடிவம் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பின தேவன், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உடைய வாழ்க்கையை நீ ஒப்புக் கொடுப்பார். பாவங்களோடு இன்னும் எத்தனை காலம் வாழுகிறது? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பாவம் செய்து கொண்டே இருக்கிறது? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு மனுஷனும் மனசும் மாமிசமும் விரும்புகிற காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறது? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. எல்லாம் அவர் கரத்திலே இருக்கிறது. உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர், உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர், உடைய வாழ்க்கையில இருக்கிற அனைத்து காரியங்கள் ரகசியங்கள் சகலவற்றை அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். ஆகவேதான் உனக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார். இந்த ஆண்டவருக்கு உன் இதயத்தை திறந்து கொடுப்பாய். தி பைபிள் சேஸ், இதோ ஒருவருடைய இதயத்தில் வாசற்படுகிற என்று அவன் கதவை நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் இதய கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். இதோ இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உன் அருகிலே நின்று உன் இதய கதவை தட்டி உன்னை நான் தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நீ கேட்பாயா, அவருக்கு உன் உள்ளத்தில் இடம் கொடுப்பாயா. பெத்லகேமிலே பிறந்த இயேசுவுக்கு உன் உள்ளத்திலே இடம் கொடுப்பாயா. இவர் உன்னை வாழ வைக்க, இவர் உன் பாவங்களை மன்னித்து உனக்கு மறுவாழ்வு தர, புது வாழ்வு தர, பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகவும் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இவர் உன்னை வாழ வைப்பார், இவர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், உனக்கு மறுவாழ்வு தர, உன் அக்கிரமங்களெல்லாம் ஒரு இமைப்படுதலை மன்னித்து உனக்கு மெய்யான சமானத்தை தந்து உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க வல்ல ஒரே ஒருவர் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தானே. இவர் ஒரு சமயம் அல்ல, இவர் ஒரு மதம் அல்ல. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஒரு சமயத்தை ஸ்தாபிக்க அல்ல. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது பாவியான மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டு பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தன் உயிரை கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி நமக்காக பாடுபட்டு மரிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அப்படியே உனக்காக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சோனும் சோதரிக்கும் நான் சொல்ற ஒரு காரியம், நீ இதை ஏற்றுக்கொள்ளலாம், நீ ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். Whether you accept or reject, it is up to you. But I speak and I proclaim the gospel of Christ. நீ ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், it is up to you. ஆண்டவர் இயேசுவை உன் உள்ளத்திலே உன் இதய தெய்வமாய், உன்னை படைத்தவராய், உன் பாவங்களுக்காக மரித்தவராய், உனக்கு மறுவாழ்வு தரத்தக்கவராய், உன்னை பரலோகம் கூட்டி போய் சேர வழியாய் ஒளியாய் நீ அவரை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், அது உன்னுடைய உரிமை. ஆனால் இயேசு கிறிஸ்து உன் ஆண்டவர் என்பதை இன்றைக்கு நான் அறிவிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசு கிறிஸ்து நீ செய்த பாவத்துக்குரிய தண்டனை சிலுவையிலே அவர் செய்து முடித்தார் என்கிற நற்செய்தியை உனக்கு அறிவிக்கிறேன். இவர் மூலமாக உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, இவர் மூலமாக உனக்கு பரலோக ராஜ்யம் உண்டு, இவர் உன்னை ஆசீர்வதிக்க, இவர் உன் பாவங்களை மன்னிக்க, இவர் உனக்கு மெய்யான சமாதானத்தை தர இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற இந்த நற்செய்தியை, இந்த மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆனால் என் அன்பு நெஞ்சமே, என் கருமையான நண்பனே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த இயேசுவை உன் உள்ளத்தில் நீ ஏற்றுக்கொள்வாயா? இது ஒரு கதை அல்ல, ஒரு காப்பியம் அல்ல. ஆண்டவர் இயேசு தெய்வம் மனித அவதாரம் எடுத்து பெத்லகேமில் பிறந்தது ஒரு ஸ்டோரி. இது ஒரு சதை, இது ஒரு கதை அல்ல, இது சரித்திரம். இயேசு இந்த உலகத்தில் வந்தது சரித்திரம். இயேசு கிறிஸ்து சரித்திர புருஷன், இயேசு கிறிஸ்து சரித்திர நாயகன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் சரித்திரத்தை இரண்டாக பிரித்த ஒரே ஒரு சரித்திர புருஷன். ஆகவே இவர் நிகரற்றவர் என்று சொல்லுகிறார். அவன் சொல்ற கேளுங்க, எது இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்தலாம், எது இல்லாமலும் ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம். ஆனா இந்த ஆண்டவர் இயேசு இல்லாமல் ஒரு மனுஷன் வாழக்கூடாது, வாழ முடியாது. வாழலாமே. There are so many people without Christ. They are living healthy and wealthy. ஆண்டவர் இயேசு இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் செல்வத்தோடும் சுகத்தோடும் வாழ்றார்களே அப்படின்னு நீ சொல்லலாம். உண்மைதான். லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு இப்படியா சொன்னார், ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தார், அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்தார். ஒரு நாள் முடிவு வந்தது, திடீரென ஒரு நாள் முடிவு வந்தது, மரித்து போனார். அவருடைய மனத்துக்கு மரணத்தை மாத்திரம் வேதம் தெரிவிக்கவில்லை. அவரது மரணத்தை மாத்திரம் இயேசு சொல்லவில்லை. மரணத்துக்கு பிற்பாடு அவனுக்கு என்ன நடந்தது என்றும் இயேசு சொல்லியிருக்கார். ஆகவே அவர் நிகரற்றம். அவன் மரித்த போது பாதாளத்தில் விடப்பட்டான் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்றது. இது கதை இல்லைங்க, இது சத்தியம். இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். ஐ ஸ்பீக் த ட்ரூத். அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்தான், சுகத்தோடு வாழ்ந்தான், செல்வத்தோடு வாழ்ந்தான். எனக்கு என்ன குறைச்சல்? ஐ ஹேவ் எவ்ரி திங். வாழ்ந்தால் இது வல்லவோ வாழ்வு என்று எல்லாவற்றையும் அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்தான். அவனுக்கு எல்லாம் திடீரென ஒரு நாள் அவன் மறித்து போனான். ஆனால் அவன் மறித்த பிற்பாடு பைபிள் தெளிவாக சொல்றது, இயேசு பொய் சொல்ல மாட்டார், கதைவிட மாட்டார். இயேசு சொல்றாரு, மறித்த அவன் எங்கே காணப்படுறான்? பாதாளத்தில் அவன் காணப்படுறான். எது முக்கியம்? இந்த உலகத்தில் வாழப்போற இந்த அற்ப சொற்ப வாழ்க்கை முக்கியமா, அல்லது மரணத்துக்கு பிற்பாடு உனக்கு இருக்கிற நித்திய வாழ்வு முக்கியமா? திங்க பார்த்தா இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன சொல்றீங்க? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதா என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மனிதன் ஒரு தடவை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் ஏற்கனவே அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்றது. ஒரு மனிதன் ஒரு தடவை மரிக்கப்படும், மரிக்கிற மனுஷன் தன்னை படைத்த தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்புக்காக நிற்க வேண்டும் என்று இந்த பரிசுத்த வேதம் தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்றது. இது பொய் சொல்லாது. இட் வில் நெவர் எவர் ஃபெயில். வானமும் பூமியும் ஒளிந்து போகும் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இட் இஸ் ஃபிக்ஸ் இன் தி ஹெவன். வானங்களிலே இந்த வார்த்தைகள் நிலைத்திருக்குது என்று வேதம் சொல்றது. என்ன கருமையானவர்கள், மறித்த அந்த மனிதன் பாதாளத்தில் கொண்டு விடப்பட்டார். அவருடைய நித்தியம் முழுவதும் பாதாளத்தில். மிகுந்த வேதனை, மிகுந்த வேதனை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனமே, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு ஒரு நீடிய நீடித்த வாழ்வு, நித்திய வாழ்வு, எட்டர்னல் அண்ட் எவர் லாஸ்டிங் லைஃப். ஒன்று, உன்னுடைய நித்திய வாழ்வை, நித்திய காலத்தை, உன் முடிவில்லாத காலத்தை நீ நரகத்தில் செலவழிக்கவனும் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் செலவழிக்க. இட் இஸ் ட்ரூ. இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே அடிப்படையான ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் சொல்லுகிறேன். உன்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு, இந்த பூமியிலே உன்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு, ஒன்று நீ தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அல்லது நரகத்துக்கு செல்ல வேண்டும். ரெண்டு தவணத்துக்கு நீ போய்த்தானாக வேண்டும். அங்கெல்லாம் நான் அங்க போக மாட்டேன், இங்க போக மாட்டேன்னு சொல்லி இன்னொரு பாஸ்போர்ட் எடுத்து நாம் எஸ்கேப் பண்ணவே முடியாது. There's no any other route to reach out the heaven. There's only way to heaven, that is Jesus Christ. ஒரு மனிதனுக்கு மனத்துக்கு பிற்பாடு அவன் ஒன்று நரகத்திலே தன் நித்தியத்தை கழிக்கணும் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் நித்தியத்தை கழிக்கணும் என்கின்ற சத்தியத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிக் கொண்டு போ. உன்னுடைய நித்தியத்தை அங்கே செலவழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லவா தன் மகிமையை திறந்து, ஹெவன்லி பரலோக மகிமையை திறந்து இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தாரு. இந்த அன்பு தெய்வத்துக்கு உடைய உள்ளத்திலே இடம் கொடுத்து உன் பாவங்களை அறிக்கையிட்டு அவர் வார்த்தையின்படி வாழ நீ ஒப்புக் கொடுப்பாயா இருந்தால், நீ காலகாலமாய் செய்து வந்த பாவங்கள், கண்மைகள், வினைகள் எல்லாவற்றையும் ஒரு இமைக்கோடுதலே மன்னித்து உனக்கு மறுவாழ்வு தர, புது வாழ்வு தர, மட்டுமல்ல உன் மரணத்துக்கு பிற்பாடு உன்னை பரலோகம் கூட்டிக் கொண்டு சேர்ப்பதற்கு உனக்காக தேவதூதர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள் என்ற இந்த சத்தியத்தை தெளிவாய் திட்டமாய் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நான் உனக்கு சொல்லி வைக்கிறேன். இன்றைக்கு நாம் இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம் என்பதற்கு எந்த உத்தரம்? There's no guarantee for our life. மற்ற காரியங்களுக்கு நாம இன்சூரன்ஸ் பண்றோம், எத்தனையோ காரியங்களுக்கு. ஆனா சில பேர் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யறாங்க, ஆனா அந்த லைஃபை காப்பாற்றத்துக்கு இந்த இன்சூரன்ஸால முடியுமோ என்பது கேள்வி. என்ன கருமானவர்களே, லைஃப் கரண்டி தரக்கூடிய ஒரே ஒருவர், நான் அடிச்சு சொல்லுவேன், உங்களுக்கு லைஃப் கரண்டி, உங்க வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் உண்டானால் அது அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, எவரும் இல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தானுங்க. ஆகவே இயேசு நிகரற்றவர் என்று சொல்லுங்க. Whether you accept or reject, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்தார். ஏன் பிறந்தார்? உனக்கா எனக்கா? ஆண்டவருடைய பிறப்பு உனக்கு எப்படி இருக்கு? மனுஷிகமாக இந்த உலகம் எப்படியோ குடிச்சு ஒரிச்சு பாவத்துல புரண்டு கொண்டாடுறது போல நீ கொண்டாட போறிய, அல்லது இந்த தெய்வத்துக்கு உன் உள்ளத்துல இடம் கொடுத்து வாழ்க்கை இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெற்று இன்றைக்கு ஒரு புது வாழ்வு நீ வாழ போற? எது முக்கியம்? எது முக்கியம்? திங்க போவாங்க. எனக்கு அருமானவர்களே, இயேசு கிறிஸ்து நிகரத்தவர். இதற்கு பேர் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் தினம் பைபிள் சொல்லுது, நற்செய்தி மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற நற்செய்தி. உனக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணவும் மெய்யான சமானத்தை தரவும் இந்த ஆண்டவர் இயேசுவால முடியும். இவராலதான் முடியும் என்கின்ற நற்செய்தியை நான் உனக்கு சொல்றேன். இந்த கிறிஸ்துமஸ் தினம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் தினம் உங்களுக்கு சமாதானமாக இருக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் தினம் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் தினம் உங்களுடைய குடும்பங்கள் கட்டப்படணும். இந்த கிறிஸ்துமஸ் தினம் உங்களுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதத்தோடு இந்த ஆசீர்வாதத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் மொத்த வடிவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் இவருக்குள்ளதான் ஒரு மனுஷனுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் இவருக்குள்ளே இருக்கிறது. இவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால், இவரை நாம் தேடினால், இவர் நம்மை ஆசீர்வதித்து பரலோகம் கொண்டு சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு என்றும் ஜீவிக்கிறார். நாம் எழுந்திருப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நாள் தெய்வம் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்த நல்ல நாள். உனக்காகவே அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார். உன்னை சந்திப்பதற்காகவே, உன்னை சந்திப்பதற்காகவே, உன்னை வாழ வைப்பதற்காகவே, என்னை வாழ வைப்பதற்காகவே அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். இந்த தெய்வத்தை உன் உள்ளத்தில் நீ ஏற்றுக்கொள்வாயா? அல்லது என் பாவத்திலே தான் நான் வாழப்போகிறேன், என் பாரம்பரியங்களின் படிதான் நான் வாழப்போகிறேன், நான் இப்படித்தான் இருக்கப் போகிறேன் என்று நீ தீர்மானித்தால் அது உன்னை பொறுத்தது. அதுக்கு உனக்கு உரிமை உண்டு. He will never force anyone to accept him. அவர் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி எவரையும் பலவந்தப்படுத்த போறது அல்ல. ஆனால் மனப்பூர்வமாக அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ற ஒவ்வொருடைய இருதயங்களிலும் வந்து வாசம் பண்ணவும் அவருடைய பாவங்களை மன்னித்து நமக்கு மெய் சமாதானத்தை தர அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக உயிருள்ளவராக இருக்கிறார். மெய்யாகவே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். மெய்யாகவே இப்பொழுதும் அவருடைய கண்கள் நம்மேலே நோக்கமாக இருக்கிறது. மெய்யாகவே உன் வாழ்க்கை சரித்திரம் முழுவதும் அவர் அறிவார். மெய்யாகவே உன் எதிர்காலம் முழுவதும் அவர் அறிவார். இவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். இந்த கிறிஸ்துமஸ் உனக்கு ஒரு பிளஸ்டட், ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ் இருக்க வேண்டுமா இருந்தால், இந்த கிறிஸ்துமஸ் ஒரு சமாதானமான, ஒரு நம்பிக்கையான கிறிஸ்துமஸ் ஆக இருக்க வேண்டுமா இருந்தால், இந்த நம்பிக்கை நாயகன், சரித்திர புருஷர், நிகரற்றவர், ஆண்டவர், இரட்சகர் இயேசுவை, கிறிஸ்துவை உன் இதயத்திலே, உன் உள்ளத்திலே நீ ஏற்றுக்கொள்வாயா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உன் இதயத்தில் தெய்வமாய், ஆண்டவராய் நீ ஏற்றுக்கொள்வாயா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட, உன் அக்கிரமங்கள் நீக்கப்பட, உன் அநியாயங்கள் மன்னிக்கப்பட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய், ஆண்டவராய் உன் இதயத்தில் நீ ஏற்றுக்கொள்வாயா?